ஓம் சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு ஆன்ம தரிசனம் மற்றும் ஆன்ம சுத்தி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதீபதையே தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டார் குஞ்சிரைகளா போற்றி. சுற்றம்பலம் ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் ஆழ்வாய் ஐங்கரத்தன் ஆறு தருகோட்டம் பிறையளித்தாள் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் குருகோட்டன் பொடுமணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. தின்னையின்பச்சேவடியும் திருவிழியும் திருமார்பும் செல்வக்கையும் நன்னுமன்பர்கள் கருணை திருமுகமும் பசுங்குழவினடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல குழந்தாய் புலனாயேற்பு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சற்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். நம் திருத்தலத்திலே திருக்கோயில் கொண்டர்கள் இருந்து நம்மை எல்லாம் வாழ்வித்தருளும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாகம்பிரியாளம்மை உடனாகிய ஸ்ரீ சங்கரராமேஸ்வர பெருமான் பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழிமைகளாலே போற்றி பரவிக்கொண்டு திருக்கையிலாய் பரம்பரை திருவாவுடைய ஆதீனத்து 24வது ஸ்ரீ ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடி கமலங்களை இசை நோக்கி வணங்கிக் கொண்டு இங்கே நம்முடைய தூத்துக்குடி அடியார் பெருமக்களுடைய பெருமுயற்சியின் சீரிய விளைவாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த சிவப்பிரகாச சாத்திர சிந்தனை வகுப்பிலே இன்றைய தினம் திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்களையும் பணிவன்புடன் வணங்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சிவப்பிரகாச சிந்தனையிலே நாம் பொது அதிகாரத்தில் உள்ள 50 பாடல்களை சிந்தித்து நிறைவு செய்து உண்மை அதிகாரத்தையும் தொடங்கிக் கொண்டு அதிலும் நாம் 73 பாடல்கள் வரை சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து எஞ்சியுள்ள பாடல்களையும் சிந்தித்து இந்த சிவப்பிரகாச சாத்திர சிந்தனையினை ஒரு வாராக நிறைவுக்கு கொண்டு வரும் முயற்சியிலே இருந்து வருகின்றோம். ஆனாலும் இந்த சிவப்பிரகாச வகுப்பு என்பது ஒரு வகுப்பு என்றால் அது ஒரு நிறைவுக்கு வர வேண்டும் என்பதனால் நிறைவுக்கு கொண்டு வரலாமே ஒழிய இந்த சிவப்பிரகாச சிந்தனை என்பது அது நம்முடைய வாழ்நாள் முழுக்க முத்தி அடைகின்றவரை நமக்கு வருகின்ற பிறவிகள் எல்லாவற்றிலுமே நம்முடைய உமாதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள இந்த சிவப்பிரகாச சிந்தனையானது நமக்கு எம்பெருமானாலே அருளப்பெற்றுக் கொண்டே இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அப்படி சிந்திக்க சிவபெருமானுக்கும் நமக்கும் உரிய நெருக்கமானது மேலும் மேலும் அதிகமாகக்கூடிய வகையிலே இந்த அற்புதமான சாஸ்திரம் விளங்குவதை அன்பர் பெருமக்கள் எல்லாம் இந்த திருப்பாளர்களை பார்க்கும் பொழுது தெரிந்திருப்பீர்கள். இப்பொழுது நாம் இந்த உண்மை அதிகாரத்தை எவ்வாறு ஆசிரியர் வகுத்துள்ளார் என்பதை மீள ஒரு முறை நினைவு கூர்ந்து கொண்டு நாம் பார்க்க வேண்டிய பாடலுக்கு செல்லலாம் என்று கருதுகின்றேன். உண்மை பொது அதிகாரத்தை சொல்லும் பொழுது இதில் என்னென்ன செய்திகள் சொல்லப் போகின்றேன் என்று ஆசிரியர் முன்னதாக வகுத்து சொல்லவில்லை. ஆனால் உண்மை அதிகாரத்தை தொடங்கும் போது 50 பாடல்கள் வரை பொது அதிகாரம் முடித்துவிட்டு 51வது பாடல் உண்மை அதிகாரம் தொடங்கும் போது இதுவரை சொன்னதெல்லாம் பொது, இனி சொல்ல போவது உண்மை. இந்த உண்மை அதிகாரத்திலே என்னென்ன செய்திகளை சொல்ல போகின்றேன் என்று ஆசிரியர் வகுத்துக் கொண்டு தொடங்குகின்றார். அதில் 51வது பாடலை நம்ம பார்த்தோம். இங்கு இவை பொது இயம்பும் என்பர்கள் இதன் மேல் ஆன்மா இந்த செய்திகள் சொல்வது முதல்ல ஆன்மாவை பற்றி சொல்கின்றார். ஆன்மா அப்புறம் ஆன்மா அடையக்கூடிய அஞ்சவத்தைகள் தங்கிய அஞ்சவத்தை தன்னுண்மை உணர்த்தும் தன்மை ஆன்மாவுக்கு எப்படி சிவபெருமான் உணர்த்தி அருள்கின்றார் இந்த உணர்த்தும் தன்மை. அப்புறம் பொங்கொழி ஞான வாய்மை பொங்குகின்ற பேரொழியாகிய ஞானத்தின் இயல்பு திருவருளின் இயல்பு அதன் பயன் அந்த திருவருளின் பயன் புனிதன் நாமம் புனிதனாகிய பெருமானுடைய திருநாமம் அஞ்செழுத்து அப்புறம் அங்கதின் அணைந்தோர் தன்மை சிவபெருமான் திருவடியை அடைந்து வீடு பெயர் பெற்றார்களே அந்த சீவமுத்தருடைய தன்மை இந்த 7 செய்திகள் உண்மை அதிகாரத்திலே சொல்லப்படுகின்றன என்று நாம பார்க்கலாம். 51வது பாடல் உண்மை அதிகாரத்தை தொடங்கக்கூடிய பாடலே. இந்த அதிகாரத்திலே 7 செய்திகளை சொல்ல போகின்றேன். என்னன்னா பொது அதிகாரம், அது வந்து நமக்கு இந்த பாடல்களை பார்க்கும் போதே தெரியும் என்னென்ன செய்திகள் வருகின்றன என்பது நமக்கு தெரியும். ஆனா உண்மை அதிகாரத்துல முன்னதாக இப்படி சொல்லிக் கொண்டால்தான் நமக்கு அது வசதியாக இருக்கும் என்று திருவுள்ளத்தில் கருதி ஆசிரியர்கள் இவ்வாறு நமக்கு தெரிவித்திருக்கின்றார். ஆகவே 51வது பாடலே இவ்வாறு சொல்லப்போகும் செய்திகளை கூறினார். இந்த இதே செய்திகளை கச்சேப்ப முனிவர் பெருமான், திருவண்ணாமலை ஆதீனத்தை சார்ந்த கவிராட்சச கச்சேப்ப முனிவர் பெருமான், இவர்கள் பேரூர் புராணம், திருத்தணிகை புராணம், திருவானைக்கா புராணம், விநாயக புராணம் போன்ற பல அற்புதமான புராணங்களை எல்லாம் எழுதியுள்ளார்கள். இதிலெல்லாம் சிவபூஜை சம்பந்தமான செய்திகள், திருக்கோயில் விழாக்கள் சம்பந்தமான செய்திகள், எம்பெருமானுடைய திரு நடனம் குறித்த செய்திகள், இன்னும் சைவ சித்தாந்த கருத்து நுட்பங்கள் என்று நிறைய அருமையான செய்திகள்லாம் இந்த புராணங்களிலே இருக்கின்றன. கச்சேப்ப முனிவர் பெருமான் செய்த புராணங்களிலே இவர்கள் மாவாடியம் தந்த மாதவ சிவஞான சுவாமிகளுடைய மாணாக்கர்களுள் ஒருவர், 12 மாணாக்கர்களுள் ஒருவர். இவர்கள் திரு தணிகை ஆற்றுப்படை, பெரிய புராணங்கள் மட்டுமில்லாமல் சின்ன இலக்கியங்களும் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதுல ஒன்று திரு தணிகை ஆற்றுப்படை. அந்த திரு தணிகை ஆற்றுப்படையில ஒரு இடத்துல கச்சேப்ப முனிவர் பெருமான் சொல்லுவார், ஏற்கனவே அடியது குறிப்பிட்டதுதான், ஒரு நினைவுபடுத்துவதற்காக மறுபடியும் சொல்றேன். ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அந்த ஆன்மாவுக்கு ஞானத்தை உணர்த்துவதற்காக சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார். குருவாக எழுந்தருளி என்னெல்லாம் போதிப்பார் என்று சொல்லும் பொழுது இங்க உண்மை அதிகாரத்துல, இந்த சிவபிரகாச உண்மை அதிகாரத்துல 7 செய்திகளை சொல்ல போகிறேன் ஆசை சொல்லியிருக்கார் இல்லையா, இந்த 7 செய்திகளை போதிப்பார் என்று இதே தலைப்புகளை அப்படியே சொல்கின்றார், பாடியிருக்கின்றார் கச்சேப்ப முனிவர் பெருமான். கற்கான் குரு முதல் கடவுளாகி என்னெல்லாம் சொல்வார், சிவபெருமான் குருவாக எழுந்தொழி வந்து என்னெல்லாம் சொல்வார், உயிரே அவத்தை உணர்த்தும் தன்மை, அருளின் இயல்பே ஆங்கதன் பயனே, பெரும்பெயர் திறமே பெற்றவர் முறை என்று அனைவகை 7 அறிந்தவர் தெரிப்ப, இந்த 7 தெரிவித்தருள்வார். உண்மை அதிகாரம் சிவபிரகாச உண்மை அதிகாரத்தில் சொல்லப்பெற்ற 7 செய்திகள். ஆகவே சிவபெருமான் குருவாக எழுந்தோடி வந்தார், இந்த 7 செய்திகளையும் தான் சொல்லுவார். அந்த 7 செய்திகளையும் முன்னதாகவே நாம பார்த்து வருகின்றோம் இல்லையா. நமக்கும் ஒரு காலத்தில் சிவபெருமான் குருவாக எழுந்தருள்வார். அப்ப இந்த 7 செய்திகளைத்தான் சொல்ல போகின்றார். அவற்றை நாம் முன்னதாக ஒரு வகுப்பாக வைத்து சிந்திக்கின்றோம். சிந்தித்தால் இவற்றை சிவபெருமான் மூலம் நாம் கேட்க வேண்டும் என்ற வேட்கை நமக்கு இன்னும் அதிகமாகும் அல்லவா. ஆகவே அந்த 7 செய்திகள் ஆன்மான் இங்க சிவபிரகாச சொன்னது அங்க உயிரேன்னு சொன்னார் கச்சேப்ப முனிவர். அவத்தை உணர்த்தும் தன்மைன்னு அப்படியே சொன்னார். ஞான வாய்மைன்னு இங்க சொன்னத கச்சேப்ப முனிவர் அருளின் இயல்பே என்று சொன்னார். சிவஞானம் என்றாலும் திருவருள் என்றாலும் ஒன்றுதான். ஆகவே ஞான வாய்மைன்னு சொன்னதை அருளின் இயல்பேன்னு சொன்னார். ஞான வாய்மையின் பயன் என்று சொன்னது ஆங்கதன் பயனே, அருளின் இயல்பே ஆங்கதன் பயனே. புனிதன் நாமம் என்று சிவபிரகாசர் சொன்னார். புனிதன் நாமம் என்ன, அஞ்செழுத்துதான் எம்பெருமானுடைய திருநாமம். அதை கச்சேப்ப முனிவர் எப்படி சொன்னார், பெரும்பெயர் திறமே, அஞ்செழுத்தை பெரும்பெயர் என்றும் சொல்வார்கள். சிவஞான போத சிறப்பு பாயிரம் பெரும்பெயர் கடவுளில் கண்டுன்னு வருது. அந்த இடத்துல மாபாடியத்துல சுவாமிகள் என்ன சொன்னார்கள், பெரும்பெயர் என்றாலும் அஞ்செழுத்து என்றாலும் ஒன்றுதான். ஆகவே புனிதன் நாமம்னு சிவபிரகாசன் சொன்னதே அவர் பெரும்பெயர் திறமே என்று சொன்னார். அதுக்கப்புறம் அனைந்தோர் தன்மை, சீவன் முத்தி அடைந்தவர்களுடைய இயல்பு, நாயன்மார்களாகிய சீவன் முத்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், முத்தி அடைந்தவருடைய இயல்பு அதை சொல்ற. அதைத்தான் இங்க பெற்றவர் முறை, பெற்றவர் முறைனா முத்தி பெற்றவர்கள், முத்தி பெற்றவருடைய இயல்பு. இந்த 7 சிவபெருமான் குருவாக எழுந்தவர்களை உபதேசிப்பார் என்று கச்சேப்ப முனிவர் கூறினார். சிவபிரகாசத்தில் உள்ளவாறே கூறியிருப்பது ஒரு சிறப்பு என்று பார்த்தோம். அதுல நாம அந்த 7 செய்திகளை தான் நம்ம பார்த்து வரோம். அதுல நாம இப்போ 5வது செய்தியினுடைய இறுதி பகுதியில இருக்கின்றோம். அதுக்கப்புறம் 6வது 7வது பார்த்தால் நிறைவாகிவிடும். அதற்கு பிறகு 2 பாடல்கள், ஒன்று நூல் கருத்து சொல்லுகின்ற பாடல், மற்றொன்று இந்த நூலை போதிக்கின்ற முறையை சொல்லக்கூடிய பாடல், அதோடு முடிகின்றது. ஆக ஆன்மாவை பற்றிய பாடல்கள், 52வது பாடல்ல தொடங்கி 59 வரைக்கும் முதல் செய்தி ஆன்மாவை பற்றிய செய்தி. ஆன்மா நாமெல்லாம் தான் ஆன்மாக்கள், நம்மை பற்றிய செய்தி. அறுபதாவது பாடல், அறுபதாவது பாடலிலிருந்து அஞ்சவத்தை, ஆன்மா அடையக்கூடிய அஞ்சவத்தை செய்திகள். 63வது பாடலிலிருந்து உணர்த்தும் தன்மை, மூன்றாவது விஷயம் உணர்த்தும் தன்மை. அது 63வது பாடலிலிருந்து 67வது பாடல் வரை உணர்த்தும் தன்மை. 68வது பாடலிலிருந்து ஞான வாய்மை தொடங்குகின்றது. 68, 69, 70, 70வது பாடல் வரை ஞான வாய்மை, திருவருளின் இயல்பு. ஞான வாய்மைனா திருவருளின் இயல்பு. 71வது பாடலிலிருந்து அந்த ஞான வாய்மையின் பயன், திருவருளின் பயன், திருவருள் பயன் என்றே இந்த ஆசிரியர் தனியாக ஒரு நூலும் செய்திருக்கின்றார். உண்மை அதிகாரத்தில் அது ஒரு செய்தியாக வருகிறது. ஞான வாய்மையாகிய திருவருளின் பயன் 71வது பாடலில் தொடங்குகிறது. அதுலதான் நம்ம 73 வரை பார்த்திருக்கின்றோம். ஞான வாய்மையின் பயனுக்கு அப்புறம் புனிதம் நாமம் அஞ்செழுத்து, அஞ்செழுத்து. அது 90வது திருப்பாடலில் இருந்து அஞ்செழுத்து, புனிதன் நாம அஞ்செழுத்து. 90வது திருப்பாடலில் இருந்து 90 வரை அஞ்செழுத்து. அப்புறம் 93 97 வரை அணைந்தோர் தன்மை, சீவன்முத்தருடைய இயல்பு. 98 வரைக்கும். 99 நூல் கருத்து சொல்கின்ற பாடல். 100வது திருப்பாடல் நூலை போதிக்கும் முறையை சொல்லக்கூடிய பாடல் என்று உண்மை அதிகார தலைப்புகளை நாம் இப்படி பகுத்து அறிந்து கொண்டு இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஞான வாய்மையின் பயன் என்ற பகுதியிலே நாம் 73 பாடல்கள் சிந்தித்திருக்கின்றோம். 74வது திருப்பாடல் சிந்திக்க வேண்டும். நாம் அந்த ஞான வாய்மையின் பயனை நாம் மீள ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதாவது ஆன்மா, அஞ்சவத்தை, உணர்த்தும் தன்மை, ஞான வாய்மை. ஆன்மா என்று சொல்லும் பொழுது ஆன்மா என்ற பொருள் உள்ளது. அது பிறர் பிறரெல்லாம் நினைப்பது போல உடலோ அல்லது ஐம்பொறிகளோ அல்லது பிராணவாயுவோ அல்லது முழுமுதல் பரம்பொருளோ அல்ல. இத்தனை பொருள்களுக்கும் வேறாக ஆன்மா என்ற ஒரு பொருள் உள்ளது என்று நிலைநாட்டி அந்த ஆன்மாவானது நித்த பொருள் தான், ஆகவே வியாபக பொருள் தான். ஆனால் சார்ந்ததன் வண்ணம் தான் அதனுடைய அறிவு விளக்கம் ஏற்படும். சிவத்தை சாரும் போதுதான் அதனுடைய உண்மையான வியாபகம் வெளிப்படும் போன்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அது சார்ந்ததன் வண்ணம் விளங்குவது ஆன்மா என்ற கருத்தையும் மிகவும் வலியுறுத்தி அருளினார். ஆன்மாங்கிற பகுதியில, அப்புறம் அஞ்சவத்தை பகுதியில ஆன்மா அஞ்சவத்தைகள் அடையும். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்த்தோம்னா விழித்திருக்கின்ற நிலை அதை நனவுன்னு சொல்லுவோம். அப்புறம் தூக்கம் இல்லையா, விழிப்பு உறக்கம் ரெண்டு அவத்தைகள் தான் நடைமுறை வாழ்க்கையில பேசப்படுகின்றன. விழிச்சிருக்கிறான் அல்லது தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கும் போது கனவு கண்டாலும் அதையும் தூக்கத்துல தான் நம்ம அடக்கி சொல்லுவோம் ஒழிய கனவு தூக்கம் நம்ம பிரிப்பதில்லை. அப்ப நமக்கு சைவ சித்தாந்தம் படிக்கும் போதுதான் தெரியுது, நம்ம விழிப்பு நிலை இருக்கிறதே அதை நனவு என்று சொல்கின்றார்கள். நினைவு என்பது வேறன்னு பார்த்தோம். நினைவு என்பது ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்பது. நினைவு வேறு, நனவு வேறு. நனவு என்றால் விழித்திருக்கின்ற நிலை, ஆக அந்த நனவு நிலை. அப்புறம் மற்ற எல்லாத்தையும் உறக்கம்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா சைவ சித்தாந்தத்தில் அதை நான்காக பகுக்கின்றார்கள். கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் என்று பிரித்திருக்கின்றார்கள். அது குறித்து செய்திகளை எல்லாம் அருமையாக சிவபிரகாச நூலில் நம்ம பார்த்தோம். சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கின்றார், ஆனால் நுட்பமாக சொல்லியிருக்கின்றார். இதற்கு முன்னால் வந்த நூல்கள் சிவஞான போதும், சிவஞான சித்தியார்கள் எல்லாம் விளக்கமா சொல்லப்பட்ட விஷயங்களை இங்கு ஆசிரியர் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இங்கு ஒரு முறையில் சொன்னார், உயிர்ப்படங்களிலிருந்து பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவுன்னு போகும்போது மேலே ஏற ஏற கீழே உள்ள தானங்கள்ல எத்தனை கருவிகள் நின்றுவிடும், மேல வராம கீழே எத்தனை கருவிகள் நின்றுவிடும். அப்படி ஒரு முறையில சொன்னார், பார்த்தோம். அப்படி நனவுல வெளிப்புற நிலை இருக்கும் போதே அஞ்சு அவத்தைகள் நடைபெறும் என்றும் பார்த்தோம். நனவுல இருக்கும் போதே முழுமையான நனவுல நம்ம எந்த நேரமும் இருக்க முடியாது. நனவுல இருந்து கொண்டே கனவு இல்லையா, அதாவது வேறு என்ன நம்மை ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கும், எதுக்கு எதிரே நடப்பவற்றை கூட சரியாக கவனிக்க விடாமல் வேறு சில எண்ணங்கள் நம்மை வந்து ஆதிக்கம் செய்யும் இல்லையா. அப்படி இந்த வேறு சில எண்ணங்களின் ஆதிக்கம் அதிகமாக அதிகமாக அதுதான் நனவில் கனவு, நனவில் உறக்கம் இல்லையா. அதனாலதான் மறதி இதெல்லாம் ஏற்படுது, மறதி ஏற்படுது, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப நினைவுக்கு வருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம், நனவுலையும் நம்ம முழுமையான நனவுல இல்லை. எப்ப எந்த வேலையை செய்கின்றோமோ முழு கவனமும் அந்த வேலையில் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு ஒரு வேலையில் ஈடுபடும் போதே இன்னொன்றின் நம்மளுக்கு சிந்தனை செல்லும் இல்லையா, அது இயல்பு. ஆகவேதான் நனவிலேயே ஐந்தவத்தை அடைகிறோம். ஆக இதை நம்ம தெரிந்து கொள்ளும் போது நம்ம நனவில் நனவு என்பதிலேயே முழுமையாக இருக்க முயல வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் நமக்கு தோன்றும் இல்லையா. அதனால இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. இதை மத்தியால அவத்தை என்பார்கள் பார்த்தோம் நாம. அதுக்கப்புறம் காரண அவத்தைகள் கேவலம் சகலம் சுத்தம், அத பொது அதிகாரத்தை விரிவாக சொன்னார், இங்கேயும் குறிப்பாக சொன்னார் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது நம்ம உணர்த்தும் தன்மை, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா ஆன்மாவானது சிவபெருமான உணர்த்தவே உணரும், தானாக உணராது என்ற செய்தி. அதை விளக்கமாக பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். அப்புறம் ஞான வாய்மை, திருவருளின் இயல்பு. திருவருள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உலக வாழ்க்கையில பற்று இருக்கிற வரைக்கும் நம்ம அறிவு கறிவாக அது மறைந்து நிற்போம், நமக்கு வினைக்கீடாக நமக்கு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஆனா எப்போ நமக்கு சிவச்சார்பில பற்று வருதோ, அப்போ நம்ம அந்த சிவநெறியில நம்ம மேலும் மேலும் அது வளர்த்து நம்ம ஒரு ஒரு உணர்த்தினால் உணரக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துவிட்டது என்றால், நமக்கு உணர்த்தும் பொருட்டு குரு வடிவில் அது எழுந்தொருளி வரும். மணிவாசக பெருமானுக்கு அந்த மாதிரி குரு வடிவில் எழுந்தொருளி வந்து நமக்கு அந்த ஞானத்தை உணர்த்தும். ஆகவே அப்ப அருமையா சொல்றார் என்னன்னா, இங்க ஆசிரியர் சொல்லும் முறை, ஞான வாய்மையை ஆசிரியர் சொல்லும் முறை ரொம்ப சிறப்பானது. அந்த 68வது திருப்பாடலாக இருக்க வேண்டும். ஆமா, 68வது திருப்பாடலே சிவபிரகாச நூலிலே ஆசிரியர் சொல்லியிருக்கும் முறை மிக அலாதியானது. என்ன சொல்கிறார் சொன்னால், இந்த கருவிகரணங்கள் நம்மிடம் இருக்கும் வரை நமக்கு ஞானம் என்பது உண்டாகாது. இது மெஞ்ஞானம், உலக ஞானம் தான் நமக்கு கிடைக்குமே ஒழிய சிவத்தை பற்றியோ ஆன்மாவையோ ஆன்மாவாகி நம்மை பற்றியோ அந்த மெஞ்ஞானம் கிடைக்காது. எப்பவும் கருவிகரணங்களின் சார்பு இருக்கின்ற வரை, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஞானேந்திரியங்கள், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம் போன்ற அந்த கரணங்கள், அவற்றுக்கும் மூலமாக உள்ள கலாதி தத்துவங்கள், இந்த கருவிகரணங்களோடு நாம சேர்ந்திருக்கும் வரை நமக்கு மெஞ்ஞானம் என்பது கிடைக்காது. அதே சமயத்தில் அந்த கருவிகரணங்களை விட்டுவிட்டால் இது சேர்ந்திருக்கும் வரை விஞ்ஞானம் கிடைக்காது. அப்போ இந்த கருவிகரணங்கள் வேண்டாம் அப்படின்னா வேண்டாம்னு விட்டா, இப்போது விளங்கி கொண்டிருக்கும் இந்த சிற்றறிவு விளக்கம் நீங்கி போய்விடும், முழு அறியாமை வந்து ஏறிவிடும். கருவிகரணங்களை என கருவிகரணங்களை சார்ந்திருந்தால் சிற்றறிவு தான், கருவிகரணங்களை விட்டாலோ அறியாமை. அப்ப என்னதான் செய்வது என்று சொல்லும் பொழுது, இந்த கருவிகரணங்களை நாம விடக்கூடாது, இந்த கருவிகரணங்களை துணை கொண்டே இவற்றை நாம் கடந்து சென்று விட வேண்டும் என்று சொல்கின்றார். நம்ம கடந்து சென்று விட வேண்டும். பள்ளியிலே கல்லூரியிலே மாணவன் பயில்கின்றான் என்று சொன்னால், அவன் அந்த பள்ளியிலேயே தொடர்ந்து பயந்து கொண்டிருந்தால் எத்தனை வருடம் இருக்கணுமோ அத்தனை வருடம் தான் இருக்கணும். அந்தந்த அந்தந்த காலத்துல அந்தந்த வகுப்பு அவன் கடந்து போகணும். அப்படி கடந்து போகாம ஒரே வகுப்புலேயே இருந்துகிட்டு இருந்தான்னா அது அவனுக்கு பயந்தராது. ஒரே வகுப்புலேயே இருந்துகிட்டு இருக்கான் பயந்தராதுன்னு பள்ளிக்கூடத்தோட தொடர்பை விட்டுட்டான்னா படிப்பறிவே இல்லாம போயிடும் இல்லையா. அந்தந்த பருவங்கள்ல அந்தந்த வகுப்புல அவன் கடந்து செல்லணும். அதே மாதிரி கொடுத்துள்ள பிறவிகளிலே சரியை கெரியை யோகம் என்று சிவநெறியிலே கடைபிடிப்பதன் மூலம் நாம இந்த கருவிகரணங்களை கடந்து செல்லலாம். அப்படி கடந்து செல்லும் போது நாம உள்ளிருந்து உணர்த்துகின்ற திருவருளாலதான் கடந்து செல்கின்றோம். ஒரு எல்லை வரை திருவருள் நம்ம உள்ளிருந்தே உணர்த்தி வரும். அப்புறம் கருவிகரணங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக கடந்து விட செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வரும்போது உள்ளிருந்த திருவருளே வெளியே புறத்தே குருவாக எழுந்தொருளி வரும். குருவாக எழுந்தொருளி வந்து இந்த கருவிகரணங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். நாம விட்டால் அறியாமை நிலை, பழைய கேவல நிலை தான் வந்துவிடும். சிவபெருமான் குருவாக வந்து கருவிகரணங்களிலிருந்து நம்மை ஈடேற்றுவார். கருவிகளின் சார்பை நம்மிருந்து நீக்கி நம்மை தம்முடைய திருவடியிலே சேர்த்து நமக்கு பேரறிவு பேரானந்தம் என்ற ஒரு பெரிய அனுபவ நிலையை நமக்கு ஊட்டுவார். ஆகவே அதுதான் முறை. ஆகையினாலே அந்த குரு அவர் குருவாக எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால், நாம இப்போ எப்படி நாம வாழ்க்கையை நடத்த வேண்டுமோ, இப்போது எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோமோ இதை பொறுத்துதான் அவர் குருவாக வருகின்ற காலம் நமக்கு விரைவில் கைகூடும். ஆகவே சிவபெருமானை குருவாக பெறுவதற்கு ஏற்ற முறையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சைவ சமயம் காட்டுகின்ற நெறி அதுதான். ஏன்னா முத்திதான் நம்முடைய நெறின்னா அது ஞான குருவால் தான் கிடைக்கப் போகுது. ஞான குரு சிவபெருமான் ஒருவரே இல்லையா, சிவபெருமானே ஞான குருவா வரணும் என்றார். விரைவில் வருவதற்கேற்ற முறையிலே நம்முடைய வாழ்க்கை முறையானது விளங்க வேண்டும். அதுதான் நமக்கு சிவப்பிரகாசம் காட்டுகின்ற நெறி. அதுதான் கருவிகரணங்கள் இல்லை என்றால் நாம ஒரு விடயத்தை அறிய முடியாது. ஆனா அப்ப கருவிகரணங்களோட இருந்து விடுவோம் அப்படின்னாலும் நமக்கு மெஞ்ஞானம் உண்டாகாது. அப்ப என்னதான் செய்வது என்று சொன்னால், சிவபெருமானே குருவாக எழுந்தொருளி வந்து நமக்கு இந்த கருவிகரண சார்பிலிருந்து நம்மை விடுவித்து திருவடி சார்பை கொடுப்பார். எப்போ அவர் குருவா எழுந்தொருளி வருவார்? நாம இந்த வழிபாட்டு நெறியிலே இதை நன்றாக கடைபிடிக்க அவர் எழுந்தொருளி வருவார். இந்த வழிபாட்டு நெறி தான் தவம். அதான் சொன்னார், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளால் குறுகுமாறே என்று சொன்னார். ஆக இந்த சிவபெருமானே அப்படி குருவாக எழுந்தொருளி வருவதை சொல்வதுதான் ஞான வாய்மை என்ற பகுதி. ஆக அவர் குருவாய் எழுந்தொருளி வந்து நம்மை கருவிகளிலிருந்து விடுவித்து திருவடியோடு நம்மை சேர்க்கின்ற அந்த செயல்முறையை மூன்றாக வகுத்துக் கூறுகிறார். கருவிகரணங்களிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை தம் திருவடியோடு அவர் சேர்த்துக் கொள்ளுதல், அந்த செயல்முறையை மூன்றாக சொல்கின்றார். அதுதான் 71வது பாடல். ஞான வாய்மையின் பயன் என்னவென்றால் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று சொல்கின்றார். நீங்க தசகாரியம்னு பார்க்கும்போது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம்லாம் வரும், தத்துவங்களின் பெயர்ல வரும். அதுக்கப்புறம் சிவத்தின் பெயர்லயும் வரும், சிவரூபம், சிவ தரிசனம். இங்க பாருங்க, தத்துவ பெயர்லயோ சிவ பெயர்லயோ வரல, மூன்றே மூன்று தான் சொல்லியிருக்க. அதுவும் ஆன்மா மேல வச்சே சொல்லியிருக்கிறார். ஏன்னா நமக்கு எல்லாம் நல்லா புரியணும் என்னன்னா, இதனால பயனடைய போவது ஆன்மாவாகிய நாம தான். அதனால நம்ம மேல வச்சே சொன்னார், ஆன்ம தரிசனம், ஆன்மாவாகிய நீங்கள் உங்களையே அறிகின்றீர்கள். இதுவரைக்கும் நம்ம நம்மளை எப்படி அறிஞ்சு வருகின்றோம்? ஒரு உடம்புக்குள்ள இருக்கிறோம், அந்த உடம்பே நாமன்னு அறிஞ்சு வருகின்றோம் இல்லையா? நான் பருத்து விட்டேனா, நான் மெலிந்திருக்கின்றேனா, கருத்திருக்கின்றேனா, எப்படி இருக்கின்றேன் என்பது என்றெல்லாம் உடம்பினுடைய இயல்புகளை நம்முடைய இயல்பாக வைத்தே நாம் அறிகின்றோம். இது வந்து நம்ம உடம்பு என்ற கருத்தில் இருப்பதனாலதான். ஆனா உண்மையில நாம யாரு? இந்த உடம்பு அல்ல. இந்த உடம்பு அது நீங்கக்கூடிய காலத்திலே நீங்கி விட்டாலும் நாம் அடுத்ததொரு பிறவியை அடைகின்றோம். உயிராகி நாம இந்த பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி. இதற்கு முன்பு ஏதோ ஒரு உடம்பிலே இருந்து ஏதோ ஒரு பிறவியிலே வாழ்ந்து வந்தோம். இப்போது இந்த உடம்பிலே இருக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி இது நாம ஒவ்வொரு பிறவி பயணத்திலும் நாம இருக்கின்ற இடம்தான் இந்த உடம்பே ஒழிய உடம்பே நாம அல்ல. அதை இந்த உண்மை அதிகாரத்தில் ஆன்மான்னு முதல் செய்தியில விளக்கமா பார்த்தோம் நாம இல்லையா? உடல் வேறு, ஆன்மா வேறு, ஐம்பொறி வேறு, ஆன்மா வேறு, அது மாதிரி பிராணவாயு வேறு, ஆன்மா வேறு, நல்லா விளக்கமா பார்த்தோம். ஆகையினாலே நமக்கு நாம ஆன்மா என்பதே இப்ப தெளிவா இருக்கும். ஆகவே ஆன்மா என்று நம்மை அறிவது எப்போது என்று சொன்னால், சிவபெருமான் குருவாக வந்து தத்துவங்களிலிருந்து நம்மை விடுவித்து இனி நம்முடைய அறிவை விளங்குவதற்கு ஐம்பொறிகளோ அந்தக்கரணங்களோ எதுவும் தேவையில்லை, இவையெல்லாம் தேவையில்லாமலே நம்ம அறிவை விளங்குவோம் அப்படின்னு ஒரு நிலை வருது பாருங்க. அதான் சிவபெருமான் குருவாக இருந்தவர்கள் நிலை. அப்போதான் தத்துவங்களிலிருந்து நம்ம நீங்கிய பிறகுதான், திருவருளை சார்ந்த பிறகுதான், திருவருளையே முழுமையாக சார்ந்த பிறகுதான் நாம சிவபெருமானை தரிசிப்பது மட்டுமல்ல நம்மையும் காண்கின்றோம். நாம ஆன்மா நம்மளையும் காண்கின்றோம். அதான் ஆன்ம தரிசனம் இல்லையா? ஆன்ம தரிசனம்னு சொல்லிட்டதுனால ஏதோ ஆன்மாவாகி நாம ரொம்ப பெரிய பொருள் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சைவ சித்தாந்தத்தில் அதை அருமையா சொல்றாங்க. பிற பிற நெறிகள்லாம் ஆன்ம தரிசனம் சொல்லும்போது எப்போ ஆன்மாவை தரிசிக்கிறோம், ஏ அப்போ ஆன்மாங்க மாதிரி அப்படி கொண்டு போவாங்க. நாம ஆன்ம தரிசனம் என்ன சொல்றோம்னா, சிவபெருமான் திருவருள் உணர்த்தினால் அன்றி ஆன்மாவாகி நாம எதையும் உணரமாட்டோம், அவன் செலுத்தினாலன்றி எதையும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத உள்ளபடி உணர்வதுதான் ஆன்ம தரிசனம் சித்தாந்தத்தில் சொல்லியிருக்காங்க. ஆன்ம தரிசனங்கிறதுக்காக ஆன்மாவை பெரிய பொருள் காட்டுறது இல்லை. ஏன்னா அதனுடைய இயல்பு என்னதோ அதை காட்டுறாங்க. அதன் இயல்பு அதுதானே, அவன் உணர்ச்சினாதான் நம்ம உணர்வோம், அவன் செலுத்தினால்தான் செய்வோம். அதை நாம உள்ளபடி அறிந்து கொண்டு நம்மை நாமே அறிவோம். இதுவரை சரீரமே நாம நினைச்ச நாம வந்து நம்மளை ஆன்மான்னு ஒரு காணக்கூடிய ஒரு நிலை வந்து எவ்வளவு அற்புதமான நிலை பாருங்க. அதெல்லாம் தான் யாரும் பெறாத அறிவு. அதான் சொன்னார் திருப்பல்லாண்டு, ஆறும் பெறாத அறிவு பெற்றேன்னார். பிற பிற துறைகள்ல எவ்வளவுதான் அறிவு பெற்றாலும் அவர்கள் எல்லாம் தம்மை அறியாதவர்கள் தான். தம்மை அறிதல் என்பது சைவ சித்தாந்தம் ஒன்றுல தான் அது வாய்ப்பு இல்லையா? வேற நெறிகளும் தம்மை அறிதல் பற்றி சொன்னாலும் அவை பிறலை அறியும் நெறியிலே போய் முடிந்து விடுகின்றன. அதை நம்ம வந்து குறைவாக சொல்வதற்கு இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலை இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் தான் அது முழுமை பெறுகிறது. ஆகவே நம்மை உள்ளபடி உணர்வது ஆன்ம தரிசனம். அதுக்கு இந்த பாசச்சார்பு நீங்கணும். கருவிகள் நீங்குது, கருவிகள் நீங்குதுன்னு சொன்னா ஆணவ மலமும் சேர்ந்து நீங்குதுன்னு அர்த்தம். ஆணவ மலம் நீங்காம கருவி மட்டும் நீங்கினா அது கேவல நிலை தானே இல்லையா? இங்க சிவபெருமான் குருவாக எழுந்தவர்களை வந்து அவர் கருவிகளை நீக்குகிறார். அப்போ ஆணவ மலத்தை சேர்த்துதான் நீக்கிறார் இல்லையா? சோப்பு போட வேண்டிய அவசியம் நம்ம இல்ல இந்த துணிக்கு அப்படின்னு சொன்னா அந்த துணி அழுக்கில் இருந்தே நீங்கி விட்டதுன்னு அர்த்தம். ஆகவே அதுல முதல்ல அழுக்கு இருந்தது, சோப்பு எல்லாம் போட்டு தேய்ச்சிருந்தோம், தேய்ச்சி துவைச்சு எடுக்கிறோம், அது பல பிறவிகளில் பல வினைப்படங்களை அனுபவித்து வருதல். அதுக்கப்புறம் கடைசியில தூய நீர்ல அதை மூழ்கி எடுக்கணும் இல்லையா? அதுதான் திருவருளோடு சேருது. அந்த தூய நீர்ல அந்த துணியை மூழ்கி எடுத்த பிறகு அதுல உள்ள சோப்பு நுறையும் போயிருது. சோப்பு நுறை போகுதுன்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்த அழுக்கும் சேர்ந்து போகுதுன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி அந்த கருவிகரணங்கள் குருவருளால நீங்குதுன்னா ஏற்கனவே இருந்த அந்த ஆணவ மாசும் சேர்ந்துதான் நீங்குகிறது என்பதுதான் அங்க பொருள். ஆகையினாலே அதை எப்பவும் தண்ணீர் நம்ம மூழ்க வச்சு எடுப்போமோ அப்பதான் எடுப்போம் இல்லையா? இன்னும் நல்லா சோப்பு தேய்க்கணும் அப்படிங்கிற நிலைமையில அதை என்ன செய்ய மாட்டோம், தண்ணீரை மூழ்க வைக்க மாட்டோம். அதே மாதிரி வினைப்பழங்கள் இன்னும் நுகரணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல அவர் குருவா வரமாட்டார். உயிர் குயிரா இருந்து திரோதானமா இருந்துதான் வினைப்பழங்களை ஊட்டுவார். எப்போ அதை நீர்ல மூழ்க வைக்கணும் துணி நமக்கு தெரியும், அந்த பக்கம் அறிந்து மூழ்க வைப்போம். அதே மாதிரி இவனுக்கு இருவினை வப்பு வந்து விட்டது, எனவே இவனுக்கு வினைப்பழங்களை நீ ஊட்டுவதுல அர்த்தம் இல்லை, இவனுக்கு குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டியதான். எப்ப இருவினை வப்பு வருகிறதோ அப்ப ஒரு கணம் கூட தாமதிக்காமல். இருவினை ஒப்பு என்றால் என்ன? இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி இவையெல்லாம் முன்வினைக்கு ஈடாக வருகின்றன இல்லையா? நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த முன்வினை பலன்களை அனுபவித்து இன்னும் வருகின்ற பிறவியில என்னெல்லாம் அனுபவிக்கலாம் என்று திட்டமிடுவது அல்ல. இந்த பிறவி கடலையே கடந்து திருவடி சார்பை பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆகவே இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ரெண்டுமே நம்முடைய முன்வினையால் வந்தன என்று சம நோக்கிலே அவற்றை கண்டு இன்பத்தில் மகிழாமலும் துன்பத்தில் வருந்தாமல் இருப்பது. இது சிவநெறி வழிபாட்டில வழிபாட்டை நம்ம வழிபாடு செய்ய 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 படிமுறையில் நமக்கு கைகூடுவது. ஆகையினாலே அந்த இருவினைக்கு வந்துவிட்டால் அவர் குருவாக எழுந்தோடி வந்து விடுவார், அதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அப்படி வந்துதான் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் மூன்று பேர்களை அறிவிக்கின்றார். ஆன்ம தரிசனம் எல்லாத்தையும் அழகா வரையறை சொன்னார். அவ்வளவும் படிச்சுட்டு ஒரு சின்ன வாக்கியத்துல வரையறை மனசுல வச்சுக்கலாம். இப்படி சின்ன வரையறை தெளிவான வரையறை நமக்கு எல்லா நூல்களையும் கிடைப்பது கஷ்டம் இல்லையா? இங்க ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு ஆசிரியர். நம்ம மேல கருணை வைத்து நமக்கு சிவஞான போதம் சிவஞான சித்தியார் நூல்கள்லாம் இருக்கின்றன. ஆனாலும் ஆசிரியர் எட்டு நூல்கள் அருள் செய்திருக்கின்றார். அதுலயும் சைவ சாந்தி முழுமையாக சிவபிரகாசம் உள்ள பொது உண்மைன்னு வச்சு முழுமையா அருள் செய்திருக்கிறார்னா இன்னும் அந்த மாதிரி கொடுத்தா அந்த ஆன்மாக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சானே கொடுத்திருக்கிறார். பாருங்க ஆன்ம தரிசனத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்ன அப்படின்னா பாசம் அது அகல ஞானம் பற்றல், ஆன்ம தரிசனம். ஆன்மா தன்னை காண வேண்டும் என்றால் ஒரு பொருளிலிருந்து அது நீங்கணும், இன்னொரு பொருளை அது சாரணும். எந்த பொருளிலிருந்து நீங்கணும்? கருவி கூட்டத்திலிருந்து அது நீங்கணும். கருவி கூட்டத்தை சேர்ந்திருந்தா ஆன்மா அந்த உடம்பே தான் தான் நினைக்கும், அது வேற வழி இல்லை, அப்படிதான் அது நினைக்க முடியும். கருவி கூட்டத்தை சேர்ந்த வரைக்கும் அந்த கருவி கூட்டம் ஏற்படுத்துகின்ற மயக்கத்துல அந்த உடம்பை தான் தான் நினைக்க முடியும். கருவி கூட்டத்திலிருந்து விடுபடணும், ஆனா ஆணவ மனத்திலையும் விழுந்துடக்கூடாது, திருவருளை சேரணும். அப்பந்தான் அது தன்னை ஆன்மா தன்னையே காணும், அதான் தன்னையே காணுதலாக ஆன்ம தரிசனம். சரி, அதுக்கப்புறம் ஆன்ம தரிசனம் இது கருவிகள்லேருந்து நீங்கணும், திருவருளை சாரணும், சார்ந்தால் தன்னை அறியும் ஆன்ம தரிசனம். அடுத்தது ஆன்ம சுத்தி, தான் பணியை நீத்தல். திருவருளை சார்ந்த பிறகு அந்த திருவருளையே அனுபவத்தில் அது உணர்து. அப்ப இதுவரை தன்னிடத்தில் நிகழ்ந்த செயல்கள் எல்லாம் இந்த திருவருளின் செயலே, இது போல மற்ற ஆன்மாக்களிடம் நிகழ்ந்த செயல்கள் எல்லாமே திருவருளின் செயல்தான் இல்லையா? ஆன்மாக்கு அறிவும் உண்டு செயலும் உண்டு, ஆனா தானா அறிவதலோ தானா செய்தலோ கிடையாது. திருவருள் அறிவித்துதான் அறிகின்றது, திருவருள் செலுத்தி தான் செய்கிறது இல்லையா? திருவருள் செலுத்தாவிட்டால் ஆன்மாவால எதையும் செய்ய முடியாது. அந்த அந்த உண்மையை நினைச்சுதான் என்ன சொல்றோம், நம்மிடம் உள்ள செயல்லாம் திருவருளின் செயலே இல்லையா? நாம செயல்படணும்னு நினைக்கிறோம், அதே சமயத்துல திருவருள் நம்ம செலுத்துது, அதனாலதான் நம்ம நினைச்ச செயலை செய்ய முடியுது. நாம நினைக்கிறோம் ஆனா அது நம்மளை செலுத்தவில்லை என்றால் செயல் எதுவும் நடக்காது இல்லையா? ஆகவே நம்மிடம் நடந்த செயல்கள் எல்லாம் இந்த திருவருளின் செயலே, நம் செயல் என்று எதுவும் இல்லை என்ற தெளிவுக்கு வருதல் ஆன்ம சுத்தி இல்லையா? அப்போ அந்த சுத்தி அடைந்த ஆன்மா அதுதான் சிவபோகத்துக்கு தகுதியானது சிவத்தையே அனுபவித்தல், அதுதான் ஆன்ம லாபம். ஆன்மாவுக்கு லாபம் என்பது சிவபெருமானையே அனுபவித்தல் தான், அதுதான் ஆன்மாவுக்கு லாபம். ஆகையினாலே அப்ப உலக அனுபவங்கள்லாம் ஆன்மாவுக்கு லாபம் இல்லையா, நஷ்டம் தானா அப்படின்னு சொன்னா, உலக அனுபவங்கள்லாம் நம்ம சிவச்சார்பை நோக்கி செல்லுகின்ற முறையிலே, அதுக்கு வாய்ப்பான முறையிலே உலக அனுபவங்களை பெற்று வந்தால் அந்த உலக அனுபவம் நமக்கு லாபம் தான். ஏன்னா முடிவான லாபம் சிவபோகம். அதை நோக்கி நம்மை வளர்க்கின்ற முறையிலே இருக்கின்ற உலக அனுபவங்களும் நமக்கு லாபம் தான் இல்லையா. அந்த சிவச்சார்புக்கு மாறான அனுபவங்களை பெற்று வந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த அனுபவங்கள் ஆன்மாவுக்கு நஷ்டம்தான் இல்லையா. ஒரு இடத்துக்கு நம்ம இதுதான் வழின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, அந்த வழியிலேயே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம அது நமக்கு முன்னேற்றம் இல்லையா. நம்ம போய் சேர வேண்டிய இடம் ஒரு பக்கம் இருக்கு, நம்ம வேற எங்க இல்லாமோ போய் சுத்தி கடைசியில இங்க வாரம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு எவ்வளவோ நேரம் அதுல வீணாகும், நம்முடைய ஆற்றல் வீணாகும். ஆகவே அது நமக்கு பின்னடைவு தான், நமக்கு அது பின்னடைவு தான் என்பது நமக்கு தெரிகின்றது. ஆகையினாலே சிவச்சார்பை நோக்கி வளர்க்கக்கூடிய முறையிலே அமைகின்ற உலக அனுபவங்கள் அவையும் ஆன்மாவுக்கு லாபம். இப்ப இந்த சாத்திர சிந்தனை செய்கின்றோம் என்று சொன்னால் இது ஒரு உலக அனுபவம் என்ற முறையில தான் செய்கிறோம். ஏன்னா நம்ம கருவிகரணங்களை சார்ந்துதான் இதை அறிகின்றோம் இல்லையா, உலக பொருள்களாகிய நூல்களை சார்ந்துதான் அறிகின்றோம். ஆனாலும் சிவமயமாக உள்ள உலக பொருள்கள் அவை சிவமாகவே போற்றப்படும். சுவாமியின் திருமேனி, ஆலயத்தில் திருமேனியும் உலகத்தில் உள்ள பொருள்களால் ஆனதுதான். ஆனாலும் அதை சுவாமின்னே நினைக்கிறோம் நாம். ஆகவே எப்படி அந்த திருமேனியும் அது மாதிரி இந்த நூல்கள் உள்ள கருத்துக்கள் எல்லாம் சிவமயமான. ஆக இந்த முறையிலே நாம சிந்திப்பது, ஆலய வழிபாடு செய்தல், திருமுறைகளை ஓதுதல், சாத்திரங்களை சிந்தித்தல், இதெல்லாம் தான் நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய செயல்கள். முடிவான லாபமாகிய ஆன்ம லாபத்தை நோக்கி நம்மை உயர்த்தக்கூடிய செயல்கள்.